மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த நிமிடத்தின் பொழுதிலிருந்து வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு என்ன அவசியமோ அது சம்பந்தமான இறைவனுடைய உணர்வு ஊட்டப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. என்னுடைய இந்த பொழுதிலிருந்து ஒரு வாழ்க்கை எனக்காக ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கை உங்களுக்கு உணர்வாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணர்வு எப்படி அமையும், எந்த விதத்தில் அது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும், உங்களுடைய புலன்களுக்கு அது எப்பொழுது வெளிப்படும் என்பதும் நாம் அறிய மாட்டோம். ஆனால் ஒரு சுகமான உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நற்செய்தியாக. இதில் நாம் அறிய வேண்டியது, ஒவ்வொரு நற்செய்தியுமே உணர்வாக இருக்கின்றது. அந்த உணர்வுக்கு இறைவன் யார் என்பதை நாம் பார்க்கின்றோம். துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையில் இன்னும் சுகங்கள் அதிகரித்த வாழ்க்கை, இந்த இரண்டு எது வேண்டும்? சுகங்கள் அதிகரிக்க வேண்டுமா, துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? ஒரு நோய் வந்துவிட்டால் அது அதிகரிக்கும், அதிகரித்துவிடும், அதிகரித்துவிடக்கூடாது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உணர்வாக இருக்கின்றன. சுகவீனம் எனக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணமும் இருக்கின்றது. பெரும்பாலும் நாம் அதனை புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றோம், அல்லது கவனம் இல்லாமல் அவற்றை தவறிவிடுபவர்களாக இருக்கின்றோம். எனக்கு சுகவீனம் ஏற்படக்கூடாது என்று எண்ணும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய சுகம் அதிகரிக்க வேண்டும். என்னுடைய சுகவீனங்கள் ஒரு புறம் இருக்க, என்னுடைய சுகம் எனக்கு அதிகரிக்க வேண்டும். கைகள் வலிக்கிறது, அந்த வலி ஒரு பக்கம் இருக்கின்றது, சுகமாக வேண்டும். இந்த கை மாறி நல்லபடியாக இருக்கணும், இந்த கையினுடைய சுகம் அதிகரிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை. அது என்ன என்று தெரியாத நிலையில் பெரும்பாலும் அதனை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம், எதில் நீங்கள் இப்பொழுது சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த சுகம் எனக்கு அதிகரிக்கப்பட வேண்டும். என்ன துன்பங்கள் இருக்கின்றதோ அது நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை விட, எதில் நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த சுகம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புங்கள். நோய் வந்த பிறகு அந்த நோய் குணமாகுமா குணமாகாதா என்ற குழப்பங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில், அந்த நோய் நீங்க வேண்டும் என்று நம்புவதை விட லேசானது, சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சுகங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புவது நமக்கு லேசானதாக இருக்கும். உங்களுடைய எண்ணமெல்லாம் இந்த நாள் முதலாக உணர்வின் பக்கம் இருக்க வேண்டுமே தவிர, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களின் பக்கம் நாளைய வாழ்க்கை உங்களிடம் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் இன்று நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் கூடாது. நாளைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை நாம் அறிபவர்கள் இல்லை. ஆனால் நாளைய வாழ்க்கை சுகமாக அமைய வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு விரும்பிக் கொண்டும் இருக்கின்றோம். இந்த விருப்பத்தில் உங்களுக்கு எந்த குறையும், அதாவது சந்தேகம் என்ற அந்த குறைபாடு தீண்ட வேண்டாம். இறை உணர்வுகளோடு நீங்கள் வாழ்கின்றீர்கள். அந்த இறையானது நான் இறைந்து பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை, இறைவனிடம் மன்றாடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவனிடம் மட்டுமே வேண்டுவது என்பது மன்றாடுவது. எந்த நேரத்திலும் அதே எண்ணத்தில் இருப்பது, நான் அவனிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றேன், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது அதே எண்ணத்தில் நிலைத்திருப்பது நமக்கு லேசானது, அழகானது, அது வேண்டும் என்று. ஆனால் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம், வீணான கற்பனை அது என்று. ஆனால் ஒரு துன்பம் ஏற்படும், நீங்கள் அதில் முனைப்பாக இருந்து செயல்பட வேண்டும், நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நாளைய வாழ்க்கை என்ற துன்பங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இன்று நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று கூறும் பொழுது, நாளைய வாழ்க்கை எவ்விதமாக அமையும் என்பதை எவராலும் கணிக்க முடியாத நிலையில், அது என்ன என்பது யாருக்கும் தெரியாத நிலையில், நான் வாழப்போகின்றேன் என்ற அந்த எண்ணம் நமக்கு விரோதமானது. இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை உங்களால் முடிந்தால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியுமா என்று பாருங்கள். ஒரு துன்பத்தை நான் எதிர்நோக்கி இருக்கின்றேன், இப்பொழுது அதனை நீக்கிக் கொள்ள முடியுமா என்று பாருங்கள். இன்னும் வரவில்லை, தடுக்க முடியாத நிலையில் அது என்னை வந்தடையும் என்று இருக்கும் பொழுது மனிதர்களை நோக்கி நான் ஓடுகின்றேன், எனக்கு பாதுகாக்கப்படுங்கள், காப்பாற்றுங்கள் என்று என்னையும் அந்த துன்பம் வந்தடையும் நான் நம்புகின்றேன். மனதில் இப்பொழுது கவலையும் பயமும் இருக்கிறது. அந்த கவலையும் பயமும் எதற்காக என்றால், என்னை வந்தடையக்கூடிய துன்பத்தை நான் வரவேற்க காத்திருக்கின்றேன், எதிர்நோக்கியிருக்கின்றேன், என்னை வந்து அடைந்தே தீரும் அது என்பதை நான் நம்பிக்கை கொண்டேன். அது அடைவதற்கு முன்பாக எந்த விதத்தில் அதனை தவிர்த்து கொள்ள முடியும் என்று நான் எனக்குள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அதன் காரணமாக ஒரு காலம் நான் என்னுடைய எண்ணத்தில் நாளைய வாழ்க்கை எல்லாம் இருப்பது போன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு நான் வாழக்கூடாது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் என் கவனத்தில் கொண்டிருக்கின்றேன், என்னால் முடியாது என்று அவிதமாக முடியாது என்றிருக்கும் பட்சத்தில் இந்த நிமிடம் முதலாக நான் அதை அறிய வேண்டும். என் இறைவன் எனக்கு துணை நின்றால் தவிர, என் இறைவனுடைய துணையை நான் ஏற்றுக்கொண்டால் தவிர எனக்கு வழி இல்லை என்பதை நான் அறிய வேண்டும். இப்பொழுது நமக்கு பயம் ஏற்படுகின்றது. எந்த மனிதனிடத்திலும் உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, எந்த மனிதனிடத்திலிருந்தும் உங்களுக்கு உதவியும் கிடையாது என்பதை இன்று முழுமையாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படை, என்னால் முடியாது, மற்றவர்களாலும் முடியாது, நாளைய வாழ்க்கை பற்றி தெரியாது, ஆனாலும் சுகமாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த எண்ணத்திலிருந்து நான் நன்மைகளை அடைய வேண்டும். ஏனென்றால் முற்கூட்டியே அறிவிக்கப்பட்டுவிட்டது. முன்பாகவே எனக்கு அறிவிக்கப்பட்டுவிட்ட ஒரு விஷயத்தின் மீது நான் தெளிவாக அமைய வேண்டும். எனக்கு அது வேண்டுமா வேண்டாமா, அழகான விஷயம், வேண்டும், உங்களால் முடியுமா முடியாதா, அது என்னவென்று எனக்கு தெரியாது, உணர்வாக இருக்கின்றது. சுகம் என்பது உணர்வு, அது பொருள் இல்லை. எனவே முடியுமா முடியாத என்ற பேச்சு கிடையாது, முடியாது. சுகத்தை நான் அடைய வேண்டும். இப்பொழுதும் நான் சாப்பிட விரும்புகின்றேன், ஆனால் சாப்பிட்டால் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அது ருசிக்கிறது, எனக்கு பயமாக இருக்கின்றது, அது எனக்கு ஒத்துக்கொள்ளுமா என்று இப்பொழுதே அந்த நம்பிக்கையை என்னால் அடைய முடியவில்லை. என்னுடைய தேவைகளை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதே தவிர அதனை அடையக்கூடிய பாதையையோ பொருளின் அடிப்படையிலேயோ நான் அதனை கொள்ள முடியாது என்பதை நான் அறிகின்றேன். இது நாம் அறிந்து வைத்துக்கூடிய சத்தியம். உணர்வை பார்க்க முடியாது, பார்க்க முடியாத ஒன்றை விலை கொடுத்து வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்றை நான் அடைய வேண்டும், அடைந்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஆசையை இறைவன் அமைத்திருக்கின்றான். இறைவனுக்கு இது லேசானது, உங்களுடைய விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி அந்த மனதையும் அமைத்தான். தன்னுடைய வாக்குகளை, நாடக சம்பந்தமான வாக்குகளை, அழகான வாக்குகளை அவன் அமைத்திருக்கின்றான். புறக்கணிப்பவர்களில் நாம் ஆகிவிட வேண்டாம். அது எப்படி சாத்தியம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம். நம்மை நாமே கடவுள்களாக ஆக்கிக் கொண்டோம் என்பதை தவிர அதற்குரிய வேறு பொருள் கிடையாது. என்னால் முடியாது, பிறகு யாரால் முடியும்? இறைவனால் மட்டுமே முடியும். அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எவையெல்லாம் நமக்கு இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒரு உணர்வாக, சுகமான தேவையாக உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த ஒவ்வொன்றையும் உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் விதைத்திருக்கின்றான். அதற்குரிய காலத்தவணை சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அதை தவறிவிட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த காலத்தவணையின் மீது நாம் நஷ்டவாளிகளாக இன்று வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சுகமான உணவு வேண்டும், அழகான உணவு வேண்டும், வயிற்றுக்கு பொருத்தமான உணவு வேண்டும், என்னுடைய இயங்கும் சக்திக்கு, மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி, அது உயிரோட்டம் உள்ளதாகவும் ஊட்டம் உள்ளதாகவும் அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் எந்த உணவும் ஒத்துக்கொள்ளவில்லை. முடிந்தால் அந்த உணவை நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்கொள்ள செய்யுங்கள். எந்த அளவுக்கு ருசியாக சாப்பிடுகின்றீர்களோ அதற்கு விரோதமாக உங்களுடைய உடல் உபாதைகள், வயிற்று உபாதைகள் உட்பட உங்களுக்கு உருவாகக்கூடாது என்பதை நீங்கள் விரும்புகின்றீர்கள், உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா என்று பாருங்கள். பொருளின் அடிப்படையிலேயே இப்பொழுது உணவு சாப்பிடப் போகின்றோம். அதிலிருந்து நன்மைகள் அல்லது தீமைகள், இந்த இரண்டும் கலந்திருக்கின்றது. தீமைகளை நீக்கிக் கொண்டு நன்மைகளில் நீங்கள் பெருக வேண்டும். இந்த உணவை கொண்டு, உணவு மனதுக்கும் எனக்கு சுகம், உடலுக்கும் சுகம், வயிற்றுக்கும் சுகம், இவ்வளவையும் கொண்டுதான் ஒரு உணவு இருக்கின்றது. மனதார நான் உட்கொண்டேன். வயிறு ஆறுதலோடு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு நன்றாக இருக்கின்றது, தெம்பாக இருக்கின்றது, அல்லது சாப்பிட்ட பிறகு தூக்கம் வருகின்றது, வயிற்று பாதைகள் எல்லாமே நாம் அனுபவித்தது தான். இதில் தீமைகளை நீக்க வேண்டும். தீமைகள் என்பது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது, பொருள் சம்பந்தப்பட்டதல்ல. அந்த உணவில் இருக்கக்கூடிய தீமைகளை நான் தேடி கண்டுபிடித்து அதை நீக்கிவிட்டு சாப்பிட போவதில்லை, ஆனால் விருப்பம் இருக்கின்றது. அந்த விருப்பத்தை நாம் கொள்வதில்லை, மாறாக இந்த உணவு வேண்டாம் என்று ஒட்டுமொத்தமாக உணவை நிராகரித்துக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு எதில் சுகம் இருக்கின்றது என்பதை நான் அறிய தவறிய நிலையில் உணவை நாம் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு உணவாக பத்தியம் என்ற பெயரிலும் நான் என்னை கேடுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், துன்பங்கள் எனக்கு நிகழ்ந்துவிடக்கூடாது என்ற இந்த பொருள் அடிப்படையிலான ரீதியிலேயே உணவு வேண்டாம், உணவு வேண்டாம், பொருள் வேண்டாம், பொருள் வேண்டாம். எதில் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அருபமான அந்த உணர்வின் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையிலிருந்து உங்களுக்காக ஒரு உயிரோட்டம் படைக்கப்பட இருக்கின்றது. என்னுடைய சோர்வின் காரணமாகவும், என்னுடைய பலவீனத்தின் காரணமாகவும், என்னுடைய அறியாமையின் காரணமாகவும் நான் நம்பிக்கை இழக்கும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோர்வு உயிரோட்டத்தை பாதிக்கிறது. நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது எனக்குள் ஏற்படக்கூடிய ஒரு உயிரோட்டம் இன்னும் எனக்கு மேலும் ஊக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கின்றது. இந்த ஊட்டமும் ஊக்கமும் நம்பிக்கையும், அதிலிருந்து விளையக்கூடிய சோர்வும், நம்பிக்கை இல்லாவிட்டால் அதிலிருந்து விளையக்கூடிய ஊட்டமும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எனக்கு சக்தியும் உயிர் சக்தியும், நம்பிக்கை இல்லாவிட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய சோர்வும், அதில் கிடைக்கக்கூடிய பலகீனமும், அதிலிருந்து உருவாகக்கூடிய நோய்களும், அது எனக்கு வாழ்க்கைக்கு ஆபத்தானது என்பதை நான் அறியக்கூடிய அந்த நேரம் வரையிலும் நமக்கு கற்பிக்கின்றது. நம்பிக்கை இன்மை என்பது உங்களுக்கு பலவீனத்தையும் சோர்வையும் இறுதி மரணத்தையும் அதற்கு முன்பாக வேதனையையும் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் என்று. இவ்வளவும் தெரிந்த பிறகும் அந்த மனதை நாம் கவனிப்பதில்லை. நீங்கள் உங்களுடைய மனதை இப்பொழுது கவனிக்க வேண்டும். அந்த மனதிற்குரிய நாளைய விஷயம் ஒவ்வொன்றும் அழகானது, உணர்வுடையது, உயிரோட்டம் உள்ளது. நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் போதும், அதற்குரிய உயிரோட்டம் பிறக்கும். அந்த உயிரோட்டத்தில் விளையக்கூடிய விளைச்சல்கள் உண்டு. முதலாவதாக உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஞானங்களும் விளையிருக்கின்றது. நீங்கள் எதனை விரும்பினீர்களோ அந்த விருப்பத்திற்குரிய பாதையை அந்த ஞானங்கள் அறிவிக்கும். இதுதான் அழகான பாதை என்பதை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான விருப்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. யாருடைய விருப்பமும் ஒன்று போல் மற்றவருக்கு கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த தன்மைக்கு ஏற்ப உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகின்றது ஒரு அழகான உணர்வு. அந்த உணர்வை இறை உணர்வாக கொள்ளுங்கள். நமக்கு இறைவன் நன்மையை தவிர நாடுவதில்லை. நம்முடைய அறிவின் காரணமாக, என் அறிவின் காரணமாகத்தான் நான் வாழ வேண்டும் என்ற அந்த செருக்கின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக, என்னால் முடியாது என்று நாம் எப்பொழுது ஒரு விஷயத்தை புறக்கணிக்கின்றோமோ, அலட்சியப்படுத்துகின்றோமோ, அது கடவுள் இல்லை, இறைவன் இல்லை என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு உங்களுடைய நிகழ்வு உண்டு. அவன் கொடுத்ததை நான் எனக்கு உரியதாக ஆக்கிக்கொண்டு நான் தான் அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றேன், நான் அதை நிராகரிக்கின்றேன். எப்படி நீங்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு முதன்முறையாக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பிறகு நிராகரிக்க முடியும்? உங்களுக்கு மனதிற்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். உங்களுக்கு மனதிற்கு கொடுக்கப்பட்ட அந்த உணர்வை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். உங்கள் மனதிற்கு அமைக்கப்பட்டுக்கொள்ள அந்த உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக ஒவ்வொரு சுகமான எண்ணமும் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எண்ணம் உங்களுடையதல்ல. ஒவ்வொரு கெட்ட எண்ணமும் நீங்கள் அதை மறுப்பது. எதனை மறுக்கின்றேனோ அது எனக்கு வேண்டும் என்று ஆகிய பிறகுதான் நான் மறுக்கின்றேன். எனவே அந்த நேரத்தில் என்னுடைய மனம் நன்றாக இல்லை. இப்பொழுதும் சொர்க்க வாழ்க்கையை வேண்டும் இந்த உலகத்தில் என்று விரும்புகின்றீர்கள். ஆனால் சொர்க்கத்தையே நான் நம்புவதில்லை. அது என்ன, வெறும் கற்பனையான உணர்வு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். தீமைகள் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். என்னுடைய உணர்வின் அடிப்படையில் நான் அதை சம்பாதிக்கின்றேன். நம்பிக்கையை கொண்டு, நம்பிக்கை உயிரோட்டம் பிறக்கக்கூடியது, உயிரோட்டம் விளைவிக்கக்கூடியது. இந்த விளைவானது உங்களுடைய அறிவாக மலர் இருக்கின்றது, புதிய அறிவாக மலர் இருக்கின்றது. சத்தியத்தின் மீது, நாளைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்ற இறை தமிழிற்குரிய உணர்வின் மீது இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறை உணர்வு, அந்த இறை உணர்வுகளை அளித்த அந்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இறை உணர்வுகளின் இறைவன் அல்லாஹ். இப்பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும், பள்ளிவாசல்களின் இறைவன், சர்ச்சுகளின் தேவன், கோயில்களின் கடவுள்கள், இவை எல்லாம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டவை, மனிதர்களால் கற்பிக்கப்பட்டவை. இறை உணர்வு அமைந்திருக்கக்கூடிய இந்த உள்ளத்தின் இறைவனாகிய அல்லாஹ் இப்பொழுது கற்பிக்கப்படுகின்றது. மசூதிகளிலோ சர்ச்சுகளிலோ கோயில்களிலோ நாம் அங்கு சென்று அடைய முடியாத ஒரு இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இது இந்த உணர்வு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்றால், அதை படைத்த இறைவன் உங்களுக்கு இன்னும் சமீபமாக இருக்கின்றான். இந்த இறை உணர்வோடு வாழும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய நாளைய வாழ்க்கை உங்களுக்கு சுபிட்சமாக அமைய இருக்கின்றது. அதுவரையில் பெரும் போட்டியும் பொறாமையும் கொண்டு மனிதர்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களை அபகரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை கொண்டு இன்று இருக்கக்கூடிய அமைதியை கருத்துக்கொண்டு இறைவன் கொடுத்திருக்கிற உணர்வை நான் நிராகரித்துவிட்டு அதனை நான் பொருளாக மாற்றுகின்றேன். அந்த பொருளானது பெரும்பாலும் பணம். பணத்திற்கு நிகராக நாம் இறைவனை அதற்கு மேலாக ஆக்குவதில்லை, ஆனால் பணத்தை இறைவனுக்கு மேலாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு பணம் கிடைத்துவிட்டால் அந்த நேரத்தில் எனக்கு இருக்கிற சுகம், நான் எல்லாம் கிடைக்கப்பட்டு விட்டேன், எனக்கு இறைவன் தேவையில்லை என்ற மிதப்பும் ஆணவமும், நான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடுத்த எண்ணம் கூடவே உருவாகின்றது. நான் என்னுடைய பொருள்களை கொண்டு நிறைவாக்கப்பட்ட அந்த நிமிடம் முதலாக என்னுடைய பொருள்கள் எனக்கு இல்லை என்ற அந்த எண்ணம் எனக்கு வரும் வரையில், என்னுடைய பொருள்கள் என்னை விட்டும் நீங்கும் என்ற அந்த எண்ணம் என்னிடம் இருக்கும் வரையில், என் இறைவனுடைய துணை எனக்கு உண்டு, கருணை எனக்கு உண்டு, மன்னிப்பு எனக்கு உண்டு, அவனிடமிருந்துள்ள ஒரு அனுகிரகம் எனக்கு உண்டு, என் பொருள்கள் என்னை வாழ வைக்காது, இந்த பொருள்கள் எந்த நேரமும் என்னை விட்டு மாடியும் என்று இருக்கும் பொருள்கள். உங்களுடைய பொருள்களின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுடைய இறை உணர்வுகள் மீது இருக்கிற நம்பிக்கையை அழித்துவிடும். நான் இப்பொழுது நெருக்கதியாக இருக்கின்றேன், எந்த பொருளை கொண்டு எந்த பணத்தினுடைய அந்த அதிகரிப்பை கொண்டு என் மனம் இப்பொழுது அமைதியடைகின்றதோ, பெரும் துன்பத்திலும் துயரத்திலும் நான் ஆளாக இருக்கின்றேன், ஏனென்றால் இப்பொழுது எனக்கு இறைவன் தேவையில்லை என்று உணர்கின்றேன். இதே நேரம் இந்த உணர்வு இருக்கின்றது, இந்த பொருள் உங்களை விட்டும் பறிப்போய்விடக்கூடாது என்ற அந்த ஒரு எச்சரிக்கை வருகின்றது. உங்களுக்கு இது நன்மை பயக்கூடியதாக அமைய வேண்டும், உங்களுக்கு இது தீமையை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமையக்கூடாது, உங்களுக்கு இந்த பொருளானது விரோதமாக அமைந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் செய்தியானது உங்களுடைய மனதில் உங்களுடைய உயிர் மூச்சாக அழகானதாகவும் எச்சரிக்கையாகவும், இந்த அழகான இறை உணர்வையும் எச்சரிக்கையையும் ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் கவனிக்க வேண்டும். துன்பமும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றது, சுகமும் எச்சரிக்கை செய்யப்படுகின்றது. பூமியிலோ உங்களிலோ நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்வும் உங்களுடைய உடலில் உங்களுடைய மனதில், இந்த இரண்டும் பூமிக்கும் வானத்திற்கும் பொதுவான ஒரு சொல். பூமியானது உங்களுடைய உடலோடு இணைந்திருக்கின்றது, வானமானது உங்களுடைய மனதில் மனதோடு இணைந்திருக்கின்றது. பூமியிலோ உங்களிலோ நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த நிகழ்வும் இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்பாக இறைவனுடைய தீர்ப்பில் இல்லாமல் இல்லை. அந்த தீர்ப்பானது எந்த அளவுக்கு நான் என்னுடைய இறை உணர்வை புறக்கணிக்கின்றேனோ தீர்ப்பு எழுதப்படுகின்றது. எச்சரிக்கை என்ற உணர்வை நான் புறக்கணிக்கும் பொழுது என்னிடம் எல்லாம் இருக்கின்றது, வந்தால் நான் சமாளித்துக் கொள்வேன், பார்த்துக் கொள்வேன், நான் என்று அந்த ஒரு எண்ணம் இறைவனை இல்லை என்று ஆக்கிக்கொண்டு அவனுக்கு பதிலாக நான் என்ற அந்த எண்ணம் அங்கு அமைந்திருக்கின்றது. இறைவன் அதனை பதிவு செய்கின்றான். அந்த நேரம் வரும்பொழுது உங்களுக்கு அதனை அறிவிப்பனாக இருக்கின்றான். ஆக நாம் நம்முடைய இறைவனுடைய அந்த மாபெரும் ஆற்றலின் பக்கம் திரும்ப வேண்டி உங்களுடைய இறை உணர்வுகளில் உள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய எச்சரிக்கையையும் உணர்வாக இருக்கின்றது, அழகான செய்தியும் உணர்வாக இருக்கின்றது. இந்த இரண்டையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எச்சரிக்கைக்கு பயந்து கொள்ள வேண்டும், சுகத்தை கொண்டு அனுமதித்திருக்கக்கூடிய அந்த இறை வாக்கியத்திற்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நம்பிக்கையும் கொண்டு நன்றி உணர்வையும் நம்பிக்கையையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எனக்கு அறிவித்ததற்காக வேண்டிய, எச்சரிக்கையை கொடுத்ததற்காக வேண்டியும், நல்ல உணர்வை கொடுத்ததற்காக வேண்டியும், அதன் மீது என் கவனத்தை திருப்பியதற்காகவும் நான் நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் எச்சரிக்கையுடனும் வாழ வேண்டி என் இறைவனே, நீ எதில் என்னை எச்சரிக்கின்றாயோ அந்த பாதையை விட்டும் விலக்கி வைப்பாயாக. ஏனென்றால் எதுவுமே தெரியாது, நாளைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஒவ்வொரு தேவையும் அறிவிக்கும் பொழுது நாம் அவனிடம் ஒப்படைக்கின்றோமா அல்லது நீங்கள் கவனமாக நடக்கின்றீர்களா என்பதை பார்க்க வேண்டித்தான். எந்த அளவுக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்று இருக்கும் பொழுது இறைவனை மறந்தவர்களாக ஆகின்றோம். இறைவன் நம்மை மன்னிக்கின்றான். ஒவ்வொரு தேவையையும் அறிவித்த பிறகு பெரும் காலத்தவணை உங்களுக்காக அந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்பாக எதனை எச்சரிக்கை செய்கின்றானோ உங்களுடைய மனதின் போக்கின் காரணமாக நீங்கள் எந்த வகையில் எந்த பாதையில் சென்று எந்த இடத்தில் எந்த ஆபத்தை நீங்கள் சம்பாதிக்கப் போகின்றீர்கள் என்பதை இறைவன் அங்கரிக்கின்றான். எனினும் உங்களுடைய பாதையை அவன் தடை ஏற்படுத்துகின்றான். நாம் அலட்சிய போக்கில் இருக்கும் பொழுது அது பெரிய குற்றம் இல்லை, கவனத்தின் குறைவின் காரணமாக. இதற்கிடையில் நிறைய தடைகள் எவ்விதமாக ஏற்படுகிறது என்றால் என்னுடைய உடல் உபாதைகளின் காரணமாகவும் சில ஆபத்துக்களை நான் சம்பாதிப்பதன் காரணமாகவும் சந்திப்பதன் காரணமாகவும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஆபத்து காத்திருக்கின்றது. நான் வெளியில் போகும் பொழுது எந்த இடத்தில் விபத்து ஏற்படும் என்று தெரியாது. ஆனால் விபத்து ஏற்படும் தானே? ஆம். அப்படியானால் போகும் பொழுது பயபக்தியுடன் செல்லுங்கள், விபத்து நேர்ந்துவிடக்கூடாது என்று. விபத்தை நான் தவிர்த்துக் கொள்வேன் என்று சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும் தான் சொல்லுவோம், போய் ஒழுங்காக சேருவீங்களான்னு கேட்டால் யாருக்கு தெரியும்? அப்படி என்றால் விபத்துக்கள் நிகழலாம், எந்த அசம்பாவிதமும் நிகழலாம். உங்களுக்கு நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய டிரைவிங் உங்களுக்கு உதவாது, ரோட் ரூல்ஸ் உங்களுக்கு உதவாது, பயபக்தி உதவும். நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களுடைய டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எல்போர்ட் போட்டுட்டு ஓட்டிட்டு போவீங்களே, அப்போ நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டீங்க. சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமா, லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறமா எனக்கு ஓட்ட தெரியும்னு யார் உங்களுக்கு முத்திர கொடுத்து பெருமைப்படுத்தினாங்களோ அன்னைக்கு அந்த பயம் போயிடுது. ஆக்சிடென்ட் இவங்களால் தான் நிகழ்வு. டிரைவிங் கற்றுக்கும்போது மற்ற பேர் உங்களை பார்த்து பயந்து போயிடுவாங்க, உங்களுக்கும் அந்த பயம் இருக்குது. காப்பாற்றப்படணும், எச்சிடக்கூடாது எரிச்சிடக்கூடாதுன்னு பயம் இருக்குது. அதன் காரணமாக நீங்கள் போகிறீங்க. இந்த பயம் லைசன்ஸ், உண்மையான லைசன்ஸா? அந்த லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த பயம் போகுது. ஆக்சிடென்ட் காரணமே ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் கொடுத்து அவங்க மூலமாக நடக்கிற ஆக்சிடென்ட் தான் அதிகமாக தவிர எல்போர்ட்னால எந்த விதமான ஆபத்து கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். எனக்கு நான் சில அறிவு கற்றுக்கொண்டிருக்கின்றேன், பணம் சம்பாதிப்பதை கற்றுக்கொண்டிருக்கின்றேன், பணத்தை கொடுத்து உணவு வாங்கி கொண்டு பசிக்கும் போது நான் உணவை நான் மேற்கொள்வேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று நான் எண்ணுகின்றேன். இனி நான் என்னை பார்த்துக் கொள்வேன் என்ற அந்த எண்ணம் வரும்பொழுது பயம் நீங்கிவிடுகின்றது. எதனை நீங்கள் பொருள்களாக கொண்டிருக்கின்றீர்களோ அதில் அனுபவிக்கவும் ஆரம்பித்து விட்டீர்களோ சுகத்தை, சுக போகங்களில் இருக்கும் பொழுது அந்த போதை எனக்கு அலட்சிய போக்கையும் கவனக்குறைவையும் கொண்டு வந்து எனக்கு எதில் நன்மை இருக்கின்றதோ அந்த நன்மையின் பாதையை விட்டும் விளக்கப்பட்டவனாக நான் பயம் நீங்கியவனாக ஒரு போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என் பணத்தை கொண்டு பணமும் பொருளும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சி, நான் பாதுகாப்பாக இருக்கின்ற இந்த உணர்ச்சி ஒரு போதையாகும். தெளிவு அடையுங்கள். இந்த பணத்தை கொண்டும் உங்களுடைய மக்களை கொண்டும் நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள், பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள், உதவிகளுக்கு உரிய அந்த மக்களோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அவ்விதமாக அல்ல. ஒவ்வொருவரையும் துன்பம் தீண்டும். துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும், ஆக்சிடென்ட் இல்லாத வாழ்க்கை வேண்டும், விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும், அசம்பாவிதங்கள் என்னை தொடரக்கூடாது, எந்த துக்கமும் என்னை விரட்டி பிடிக்கக்கூடாது, நான் சுகமாக வாழ வேண்டும். இவ்வளவிலிருந்தும் இப்பொழுது அந்த எச்சரிக்கை நம்முடைய மனதில் இருக்கின்றது. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள் இல்லை என்ற அந்த ஒரு சத்தியத்தின் காரணமாக எச்சரிக்கை. யாரொருவரும் இந்த எச்சரிக்கையை பின்பற்றும் பொழுது அவர்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகின்றார்கள். இந்த பயபக்தி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். யாருக்கு இந்த பயபக்தி இல்லையோ, சுகமாக இருக்கின்றோம், இனியும் சுகமாக இருப்போம் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது, என்னை எந்த தீங்கும் தீண்டாது என்ற அந்த மெத்தனமும் அவர்களுக்கு வந்துவிட்டது. ஆனால் எச்சரிக்கை எழுந்து கொண்டிருக்கும் பொழுதே, எச்சரிக்கைக்கு காரணமே நான் போகக்கூடிய பாதையில் பொருள்களை நம்பி சென்று கொண்டிருக்கின்றேன், அந்த பொருளினுடைய பாதுகாப்பில் நான் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன், அந்த பாதுகாப்பு நிலையற்றது, அந்த பாதுகாப்பு பலகீனமானது என்பதை அறிந்த பின்னரும் அதனை நான் நம்பிக்கை கொண்டேன். எதனை பாதுகாப்பு என்று எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாதுகாப்பில் உங்களுக்கு பெரும் அபாயமும் பெரும் நஷ்டங்களும் விளைக்கக்கூடிய அதுவும் அடங்கியிருக்கின்றது. உங்கள் தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் எப்போ இடிஞ்சு விடும் தெரியாது. நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இந்த பூமி ஒரு சிறு நடுக்கம் தான், என்ன ஆகும் என்று தெரியாது. அந்த பாதுகாப்பில் நான் வாழ்பவனும் இல்லை, நான் இந்த பூமியை உறுதிப்படுத்துவன் இல்லை. கான்கிரீட் நான் உறுதிப்படுத்த, இந்த பூமி மேலே நிற்கிற கான்கிரீட் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இந்த பூமி அதை விட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, தூக்கி தாங்கி நிற்கும் பொழுது இந்த பூமி சின்ன அசைவு கொடுத்து விட்டால் போதும், நான் பயப்பட வேண்டும். அந்த பயத்தின் காரணமாக என் இறைவன் எனக்கு அமைதி கொடுக்க வேண்டும். உங்கள் கால்களுக்கு இடையில் உங்களுடைய பூமி நிலைத்திருக்கும் அவன் அனுமதியை கொண்டு என்று. உங்கள் தலைகளுக்கு மேலாக இருந்து வேதனைகள் இறங்கிவிடலாம், அது இறங்குவதையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வானங்களிலிருந்து வேதனை இறங்கிவிட்டால் அதனுடைய தீமை, அதனுடைய துன்பம் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். பூமி கால்களுக்கு அடியிலிருந்தும் உங்களுக்காக ஒரு நடுக்கமோ அல்லது ஒரு வேதனையோ உங்களை தீண்டு பழிவிட்டு விட்டால் நீங்கள் அதனை தவிர்த்துக் கொள்பவர்களும் இல்லை, அதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களும் இல்லை. உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த காற்று மண்டலம், இரண்டுக்கும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலத்தில் உங்களுக்கு விரோதமான அந்த பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் நுழைந்துவிட்டால் உங்களுடைய கதி என்ன? சாதாரண ஈ ஒரு கொசுவை கூட நம்ம இருக்க முடியாத நிலையில் உட்கார்ந்துட்டுருக்கோம். இதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள் இல்லை. நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். கதவை எல்லாம் முடிவிட்டால் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உள்ளுக்கு இருக்கக்கூடிய உங்களை மூச்சுக்காற்றை உங்களுக்கு கேட்டது. காற்று வெளியிலிருந்து வர வேண்டும், அதை நாம் தடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் சுகமாக தூங்கி எழுந்துவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனை நம்ப வேண்டும். கொசுக்களும் இருக்கின்றன, வெட்டுவதற்கு வழியில்லை. நான் மூடிவிட்டேன் என்னுடைய கதவுகளை எல்லாம், ஆனால் காற்றோ கெட்ட காற்று என்னுடைய காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் உங்களுடைய தாய்மார்களின் கருவறையில் இருக்கும் பொழுது காற்று இல்லாமல் வாழ்ந்தீர்கள், உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது, உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். என் இறைவனே, படைப்பாளனே என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுடைய அறிவு கற்பிக்கக்கூடிய இதே காற்று, என்னுடைய உயிர் மூச்சையை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன், இதில் எனக்கு அபாயம் இருக்கின்றது என்ற ஒவ்வொரு இறைவனுடைய அறிவிப்பும் எச்சரிக்கையும் நன்மையாக மாற்றப்படுகின்றது. அவனிடம் நான் உதவி தேடும் பொழுது நீங்கள் அவனிடம் மட்டுமே உதவி தேட இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நீங்களே துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில், வேறு வழி தெரியாத நிலையில் படைப்பாளனே என்ற அந்த உணர்வு வேண்டும். படைப்பாளனுக்கு புதிய உயிர் படைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கின்றது. படைப்பாளனே உயிரளிப்போனே என்று கூப்பிடும் பொழுது நான் என் இறைவனை அழைக்கின்றேன். அவனை நான் பயபக்தியோடு நினைவு கூறுகின்றேன். என்னுடைய அறிவின் காரணமாக நான் வாழ முடியாது என்பதையும் நினைக்கின்றேன், ஏற்றுக்கொண்டேன். சத்தியன்தான் என்ற அந்த உணர்வை ஏற்றுக்கொண்ட நிலையில் என் இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை நான் இப்பொழுது அதிகமாக மேற்கொள்கின்றேன், எச்சரிக்கையை மேற்கொள்கின்றேன். அவன் எனக்காக அளித்த அந்த எச்சரிக்கையை நான் மேற்கொள்கின்றேன். உங்களுடைய எண்ணம் இப்பொழுது தூய்மையாக இருக்க வேண்டும். நான் என்ற அந்த ஒன்று உங்களை விட்டு நீங்க வேண்டும், தூய்மையாகிவிட்டது. நான் இதை எதிர்பார்க்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள், அந்த எண்ணம் அசுத்தமானது. ஏனென்றால் எதனை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ அது பொருளாக உங்கள் கண் முன்பாக படைக்கப்படவில்லை, அருளாக இறை உணர்வாக இருக்கின்றது. அந்த உணர்வு இனிதான் உங்களுடைய நம்பிக்கையின் காரணமாக உயிரோட்டம் பெற்று உங்களுக்கு ஒரு வெளிப்படையான பாதையாகவோ வெளிப்படையான ஒரு நிகழ்வாகவோ நிகழ இருக்கின்றது. உயிரோட்டம் இல்லாமல் எந்த நிகழ்வும் இல்லை. கெட்ட சக்திகள் அதுக்கும் ஒரு செயல்பாடு இருக்கின்றது. நான் உங்களிடம் சமாதானமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நல்ல உணர்வை தோற்றுவிக்கின்றது, இது அழகான செய்திகளாக இருக்கின்றது. அதே சமயத்தில் கடுமையாக கோபமாக பேசும் பொழுது நம்முடைய மனத்தில் அவ்வளவாக சுகமாக இல்லை. நம்முடைய மனதில் ஒரு வெறுப்பும் ஏற்படுகின்றது, ஒரு விரக்தியும் ஏற்படுகின்றது. நம் மனதில் சுகமாக இல்லை, அவ்வளவுதான். ஆனால் இந்த இரண்டுக்குமே சக்தி வேண்டும். கெட்ட சக்தியும் இருக்கின்றது, நல்ல சக்தியும் இருக்கின்றது. ஒரு நிகழ்வு நிகழ வேண்டுமென்றால் சக்தி அவசியம். அது நல்ல சக்தியா கெட்ட சக்தியா, இவ்வளவுதான். நான் என் கேடுகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேனா அல்லது எனக்குரிய நன்மைகளை நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேனா என்பதற்கான ஒரே அளவுகோல், என் மனதில் இப்பொழுது சோர்வு இருக்கின்றதா, என் மனதில் இப்பொழுது சுகம் இருக்கின்றதா, அவ்வளவுதான். என் மனதில் அவநம்பிக்கை இருக்கின்றதா அல்லது என் மனதில் நம்பிக்கை இருக்கின்றதா? ஒன்று தீமையானது, இன்னொன்று நீங்கள் அறியாத நன்மைகளில் உங்களை வாழ்விக்கக்கூடியது. புதிய படைப்பாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய தீமைகளை நீங்கள் நுழைகின்றீர்கள், நீங்கள் அறியாத நன்மைகளை தவறிவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் வரையில் இது எப்பொழுது என்றால் நான் படித்துவிட்டேன், நான் சம்பாதிப்பேன், பின்னர் நான் சம்பாதித்து விட்டேன், நான் வாழ்வேன். பிறகு ஏன் இந்த கஷ்டங்கள் உங்களை தொடர்கின்றன தெரியவில்லை. நான் யாருக்கு என்ன பாவம் செய்தது என்பது தெரியவில்லை. நீங்கள் உங்களுக்கு செய்து கொண்ட பாவத்தை விட வேறு யாரும் உங்களுக்கு தர முடியாது. ஒவ்வொருவரும் அவரவர் சம்பாதித்த வினைகளுக்கு செயல்களுக்கு பிணையாக இருக்கின்றன. தவிர வேறு யாரும் மற்றவர்களுக்கு தங்களுடைய பாவங்களை கொடுத்துள்ள முடியாது. அவர்கள் அவர்களுடைய சூழ்ச்சிகளை கொண்டு எனக்கு எந்த பாவம் செய்ய முடியாது. எனவே இணை வைப்பு என்ற ஒன்று கூடாது. எனக்கு நான் என் இறைவனுடைய துணை கொண்டு நான் நன்மையை சம்பாதிக்க வேண்டும், அல்லது என் இறைவனுடைய துணையை நான் நிராகரித்தவனாக பெருமை கொண்டவனாக என் தீமைகளுக்கு நானே பிணையாளியாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு வழிகளை தவிர நமக்கு அடுத்தவன் எனக்கு வினை வைத்து விட்டான் என்று கூறக்கூடிய ஒன்று தகாத சொல்லாக இருக்கின்றது. உங்களுக்கு யாரையெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்கள் அவ்வளவு பேரையும் சந்தேகப்படுவீர்கள். எனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நான் என்ன பாவம் செய்தேன், இறைவனை நிராகரித்த பாவம் இருக்கின்றது, எனக்கு யார் வினை வைத்து விட்டார்கள், உங்களுடைய வினையே உங்களுக்கு போதுமானதாகும், வேறு யாரும் மற்றவர்களுக்கு வினை வைக்க முடியாது. இந்த இரண்டையும் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் பாவம் செய்தீர்கள் அப்படியென்றால் பாவத்தை மன்னிப்பவன் தானே இறைவன், மன்னிப்பு கேளுங்கள் என்று கொள்ள வேண்டியதானே. உங்களுடைய பாவம் கர்மமாக கர்ம வினையாக உங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் உங்களுடைய கவலையானது அவநம்பிக்கையை கொண்டு, அந்த அவநம்பிக்கை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, உங்களுக்காக நிகழ இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இப்பொழுது உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உங்களை இறைவன் திரும்புங்கள் பாவ மன்னிப்புக்காக வேண்டி. கவலை கொள்ளாதீர்கள், இது நடக்கும் என்று, நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதற்கு முன்பாகவே, பல காலங்களுக்கு முன்பாகவே அவனுடைய வாக்குகளை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பாகவே இறை உணர்வாக எச்சரிக்கை எழுந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் பயபக்தியோடு இருங்கள். யார் ஒருவரையும் நீங்கள் குறை சொல்வதோ, யார் ஒருவரையும் உங்களுக்கு பகையாக ஆக்கிக்கொண்டு அவர்களை நீங்கள் வெறுத்து கொண்டிருப்பதையோ இறைவன் விரும்புவதில்லை. உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது, ஒரு துன்பம் வரப்போகின்றது, அதற்கு முன்பாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, உங்களுடைய நம்பிக்கை அங்கு உங்களுக்கு சிதறிப்போகும். நீங்கள் இதுவரையில் கொண்டிருந்த நம்பிக்கை உங்களுடைய பொருளுடைய அடிப்படையிலும், உங்களுடைய பொருளுடைய அதிகரிப்பின் அடிப்படையிலும், உங்களுடைய செல்வங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றன என்ற அடிப்படையிலும் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீர்கள். அது ஒரு பொய்யான நம்பிக்கையாக, ஒரு சின்ன ஒரு கவலை வரும்பொழுது அவ்வளவும் உங்களை விட்டு பறிபோக இருக்கின்றது. முதலாவதாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் உங்களுக்கு நின்றுவிடும். உங்கள் பொருள்களாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய சேமிப்பும் உங்களை விட்டு நீங்கும். அனைத்தும் உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு முடிவுக்கு வரும். அந்த நாளில் நாம் இறைவனை சந்திப்பவர்களாக இருக்கின்றோம். அவனை சந்திக்கும் அந்த நாளை பற்றி நாம் பயந்து கொள்ளவும் வேண்டும். அவனை சந்திக்கும் அந்த நாளை பற்றி நாம் இன்று நம்பிக்கையோடும் நன்றியுணர்வோடும் இருக்க வேண்டும். அவனை பற்றி நாம் திருப்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எச்சரிக்கை என்று வரும்பொழுதே நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பாதகங்கள், பலவீனங்கள், துன்பங்கள், அசம்பாவிதங்கள், விபத்துக்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது. அவ்வளவையும் மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பணம் என்ற ஒன்று எனக்கு இருக்கிறது என்று அந்த ஒன்றை மட்டுமே வைத்துக் கொண்டு அந்த பணத்துக்கும் இறைவன் அறிவிக்கின்றான், எந்த நாளிலும் இந்த பணம் உங்களுக்கு இல்லாமலாகிவிடலாம், நாளைக்கு உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடலாம், நாளைக்கு உங்களுக்கு வருமானம் நின்றுவிடலாம். பயம் இருக்கின்றது. இருந்த போதிலும் அந்த அதனையும் நாம் தவறவிட்டுவிட்டு இன்று நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த சம்பாத்தியத்தை கொண்டு நான் ஒரு மிதப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இறைவன் இதனை அனுமதிப்பதில்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. என்னுடைய நாளை நான் கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த நாளுக்காக எவற்றையெல்லாம் இன்று நான் நிராகரித்தேனோ அந்த ஒவ்வொன்றையும் நான் என்னுடைய விளைச்சல்களாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் கவனம் தவறியவனாக, அல்லது கவனம் இருந்தும் புறக்கணித்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் என்னுடைய பாவங்கள் என்னை அடையக்கூடிய நாள் நிச்சயமாக விளைச்சல்களாக உருவாகி அடைய இருக்கின்றது. அந்த விளைச்சல்கள் உருவாகிவிட்டால் அந்த நேரத்தில் நான் கொள்ளக்கூடிய நம்பிக்கை நிச்சயமாக பலனளிக்காது. நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இனியாவது இனி வரக்கூடிய நாளைய வாழ்க்கைக்கு பயந்து கொள்ளுங்கள். இந்த துன்பங்களும் நீங்கள் இனி வரக்கூடிய துன்பங்களும் உங்களை நெருங்காது. பெரும்பாலும் நான் பிரார்த்தனையை மேற்கொள்கின்றோம், நம்பிக்கையை இழந்துவிடுகின்றோம். தீமையான காரியங்களையே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பெருமை கொண்டவனாக நான் வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்கின்றது, அவ்வளவுதான். அந்த படிப்பு அவ்வளவுமே பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், வேறு நன்மைகளை சம்பாதிக்க முடியாது என்று தெரிந்த பின்னரும் எனக்கு இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள், இப்பொழுதும் நான் லட்சக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன், இப்பொழுதும் எனக்கு கஷ்டங்கள் இருக்கின்றது, இந்த பணத்தை கொண்டு அந்த கஷ்டங்களை நீக்கிக் கொள்ளுங்கள், இந்த பணத்தை கொண்டு வரக்கூடிய கஷ்டங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், முடியுமா என்று உங்களை நீங்களே கேளுங்கள், வேறு யாரிடமும் கேளுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களுக்கு நீங்கள் கலந்தாலோசனை செய்து கொள்ளலாம், முடியாது என்ற ஒரு வார்த்தையை தான் சத்தியமாக உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவாக உங்கள் கண்களுக்கும் உங்கள் காதுகளுக்கும் உங்கள் தோள்களுக்கும் உங்கள் உணர்வு அவ்வளவுக்கும் சேர்த்து முடியாது என்று கூறுவீர்கள். இரண்டு வேறுபட்ட கருத்துகள் இருக்க முடியாது. பார்த்திருக்கின்றேன் எவ்வளவு பேர் இன்று குபேரன்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு ஒன்றுமில்லாமலாகி இருக்கின்றார்கள். கேள்விப்பட்டும் இருக்கின்றேன், ஒவ்வொரு புலனுக்கும் இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த தீமைகளை நான் நிறைவேற்றி நான் நீக்கிக் கொள்வோன்றில்லை, ஆனால் நீங்க வேண்டும் என்ற உணர்வு வந்துவிட்டது. சின்னதாக ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு முன்பாகவே கவலை என்ற உணர்வை இறைவன் அமைத்து விட்டான். அதை புறக்கணித்த நிலையில் அந்த கவலையுடைய சக்தியானது உங்களுடைய கேடுகளை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து உடலில் விளைச்சல்களாக கொண்டு வருகின்றது. அதனுடைய சக்திகள் கூடி அதிகமாகி உறுதி பெற்று ஒரு தீமையை உருவாக்க இருக்கின்றது, உருவாக ஆரம்பித்து விட்டது. அந்த நேரத்தில் கூட நீங்கள் இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் இப்போது எனக்கு டாக்டர்கள் இருக்கின்றார்கள் என்று நான் அங்கு நம்பிக்கைக் கொள்கின்றேன். அந்த டாக்டர்கள் உங்களுக்கு நான் வைத்தியம் புரிய போகின்றேன், நீங்கள் சுகமாவீர்கள், உங்கள் உயிரை காப்பாற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவ்வளவும் பொய். பொய்யர்கள் என்பதற்கு போதுமான சாட்சியங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் தெரியும். ஆரம்ப காலங்களிலிருந்தே வந்துவிட்டால் சுகமாக்கிவிடும் என்று கூறக்கூடிய அந்த மருத்துவமனைகளில்தான் 20 வருடங்கள் 30 வருடங்கள் என்று ஒவ்வொரு நோய்க்கும் வைத்தியம் பார்த்து கொண்டு அதனுடைய விளைச்சல்களில் தீமைகளில் அதிகமாகி பின்னர் துன்பங்களிலும் அதிகமாகி பணத்தையும் இழந்து சுகத்தையும் இழந்து நிற்கதியாக இருக்கிற நிலையில் தங்களுடைய இறைவனுடைய வாக்குகளையும் அவர்கள் நம்பிக்கை இழந்து விலக்கி அடைந்து விடுகின்றார்கள். இனி நமக்கு அவ்வளவுதான் என்று டாக்டர்களும் கூறுகின்றார்கள். இதற்கு மேலும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டும் இந்த மருந்துகளை எல்லாம், இந்த மருந்துகள் உங்களை கொள்ளும் வரை வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் சாப்பிட வேண்டும். வாழ்நாள் முழுமைக்கும் என்பது இறைவன் விதித்த வாழ்நாள் முடிவதற்கும் அல்ல, இந்த மருந்துகள் உங்களை கொள்ளும் வரைக்கும் நீங்கள் சாப்பிட வேண்டும். நாம் அதனையும் ஏற்றுக்கொள்கின்றோம். சுத்தமாக நமக்கு நல்லறிவும் நல் உணர்வும் புகட்டப்பட்டுக் கொண்டிருப்பது நிறுத்தப்பட்டு விட்டது. இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், இனி இந்த மருந்துகள் வேண்டாம், கடவுளே போதும் என்று. அவர்களுக்கு நிச்சயமாக இறைவன் துணிப்பதே போதுமானவன். அவர்கள்தான் இறை வழி மருத்துவத்திற்கு தகுதியானவர்கள். இன்னமும் டாக்டர்களையும் வைத்துக் கொள்வோம், கடவுளையும் வைத்துக் கொள்வோம், ரெண்டையும் வச்சுக்கிடுவோம், யார் பக்கம் லக்கடிக்குதோ நமக்கு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள். இவர்களுக்கு இறை நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடையாது, டாக்டர்கள் நம்பிக்கையும் கிடையாது. இந்த இரண்டுக்கும் இடையே வாடவும் முடியாமல் சாகவும் முடியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலிருந்து இன்று நாம் தெளிவான உயர்வுக்கு நம்மை ஆளாக்கிக் கொண்டிருக்கின்றோம். இருதயத்தில் இருக்கக்கூடிய இறை உணர்வை நம்புங்கள். அந்த இறை உணர்வு ஒவ்வொன்றும் உங்களுக்கு நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவிக்கின்றது. அத்தியாயம் 57:22 தெளிவான வசனம். 2-3 வசனங்கள் தான், 2-3 வார்த்தைகள் தான், முடிந்துவிட்டது. பூமியிலோ உங்களிலோ நிகழக்கூடிய எந்த நிகழ்வும் பூமியிலோ உங்களிலோ நிகழக்கூடிய எந்த நிகழ்வும் அது நிகழ்வதற்கு முன்பாக உங்கள் இறைவனால் தீர்மானிக்கப்படாமல் இல்லை. அந்த தீர்மானம் உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்படாமலும் இல்லை. நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு எளிதானதே ஆகும். என்ன இதிலிருந்து நாம் அறிகின்றோம்? எனக்கு இருக்கக்கூடிய கவலை ஒரு துன்பமான நிகழ்ச்சியை நான் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்நோக்க வேண்டிய அந்த ஒரு நிகழ்வை முற்கூட்டியை அறிவிக்கக்கூடியது கூடிய அந்த உணர்வு இறைவனால் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்டது காரணமாகத்தான் நான் இப்பொழுது கவலைக்குள்ளாகின்றேன். இறைவனுக்கு இது லேசானது என்று கூறுகின்றான். எது தீர்மானிக்கப்பட்டுவிட்டதோ நான் மன்னிப்பவன் என்று. அந்த காலத்தவணைக்கு முன்பாக நீங்கள் மாற வேண்டும். ஆனால் அந்த நேரத்திலும் என் துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி மனிதர்களின் உதவியை நாடுகின்றேன். அந்த மனிதர்கள் உங்களை போன்றவர்களை தவிர அவர்கள் கடவுள்கள் கிடையாது. உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. உணர்வை அறிவித்தவனை பற்றி கொஞ்சம் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். நான் எவ்வளவுதான் என் கவலையை பற்றி கூறினாலும் சரி, அவர்கள் அதே உணர்வை கொண்டு கிரகித்துக் கொண்டு நான் படக்கூடிய கவலையை எனக்காக அவர்கள் படுவார்களா என்று பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு உணர்வை விவரிக்க முடியுமா? சொல்லாற்றல் இருக்கின்றதா, மொழியாற்றல் இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் எனக்குள் நாளைய வாழ்க்கையை பற்றி எதை பயந்து கொண்டிருக்கின்றேனோ அந்த பயத்தையும் கவலையையும் என்னுடைய மொழியாற்றலை கொண்டு உங்களுக்கு விளக்கிச் சொல்லி, நான் எப்படி பயப்படுகின்றேனோ கவலைப்படுகின்றேனோ அதே மாதிரி உங்களுடைய புறத்தில் உங்களுடைய உள்ளத்தில் கவலையும் பயத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கக்கூடியதை அப்படி உணர முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு இருக்கும்பொழுது யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள்? எந்த இறைவன் உங்களுக்கு அந்த கவலையை புகட்டினானோ அவனை தவிர இதனை தீர்க்கமாக அறிந்தவன் யார்? அது எந்த அளவுக்கு அந்த கவலையினுடைய விளைச்சல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றால், எந்த அளவுக்கு நீங்கள் கவலை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த சக்தியானது உருவாகி கொண்டிருக்கின்றது, உறுதியாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த சக்தி உறுதியாகிவிட்டால் விளைச்சல்களாக மாறும். எப்படி ஒரு நல்ல சக்தி விளைச்சல்களாக மாறுமோ கெட்ட சக்தியும் விளைச்சல்களாக மாறும். விஷச்செடிகளும் விளைச்சலாக மாறுகின்றன, உணவுக்குரிய அந்த தானியங்களும் செடிகளிலிருந்து முளைக்கின்றன. இந்த இரண்டுமே சக்திகளின் அடிப்படையில், அந்த சக்தி உயிரோட்டமுள்ள நற்செய்தியை கொண்டு எப்பொழுது நம்பிக்கையை கொண்டும் இறைவன் மீது ஆதரவு வைத்து பயபக்தியோடு வாழ்கின்றார்களோ நீக்கப்பட்டுவிடுகின்றது. இறைவனுக்கு இது லேசானதாக இருக்கின்றது. நீங்களோ மனிதர்களை நாடி செல்கின்றீர்கள், உங்களுடைய அறிவையெல்லாம் மீண்டும் உபயோகப்படுத்துகின்றீர்கள். எப்படி நான் இதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று? ஒருபோதும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வர்கள் இல்லை, பாதுகாத்துக் கொள்ளவும் முடியாது. ஆகவே நீங்கள் உள்ளட்சியம் மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தின் இறைவனாகிய, உணர்வுகளுக்கு இறைவனாகிய இறை உணர்வுகளின் இறைவன் அல்லாதவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் தங்குங்கள். இங்கு நீங்கள் எந்த அளவுக்கு தங்குகின்றீர்களோ பயபக்தியுடன், இதற்கு நிகரான புண்ணியஸ்தலம் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கொள்ளக்கூடிய இறை ஆற்றலுக்கு நிகரான ஒரு மகா சக்தி இந்த அகிலங்களில் கிடையாது, அந்த உள்ளத்தில் இருக்கின்றது. இது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. லேசானது அவனுக்கு லேசானது, படைக்கக்கூடியவன் அவன். நீங்கள் எந்த அளவுக்கு அவனுடைய வாக்குகளை வரம்பு மீறுகின்றீர்களோ அந்த நாளை சந்திக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கலாம் அல்லது தொலைவில் இருக்கலாம். இன்னும் உருவாகாத நிலையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுதும் அந்த நம்பிக்கையை கொண்டு கவலைகள் நீங்குகின்றன என்றால் அந்த நிகழ்வு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. பூமியிலோ உங்களிலோ நிகழும் நிகழ்வுகள் அனைத்தும் அது உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இறைவனால் தீர்மானிக்கப்படாமல் இல்லை. அப்படியென்றால் அது நிகழ்வதற்கு முன்பாகவே எனக்கு கவலையும் பயமும் கொடுக்கப்பட்டுவிட்டது. இப்பொழுது நம்பிக்கையின் காரணமாகவும் மன்னிப்பவன் இறைவன் என்ற அந்த செய்தியின் மீது நான் உளமார்ந்த உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதன் காரணமாகவும் இறைவன் அந்த சூழ்நிலையை மாற்றுகின்றான். கவலை நீங்குகின்றது, உங்களுக்கான பயமும் நீக்கப்படுகின்றது. என் கவலையும் பயமும் எந்த அளவுக்கு என்னை நெருக்கி தள்ளாமட்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு எனக்கு இதன் காரணமாக விளையக்கூடிய கேடுகளும் அசம்பாவிதங்களும் நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அல்லது தொலைவிலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு அதிகமாக கவலையும் பயமும் என்னை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றதோ நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது. இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நாள், அவனுடைய வாக்குகள் நிறைவேற்ற இந்த நாள் சமீபமாக இருக்கின்றது. யாரொருவருக்கும் கவலை இருக்கக்கூடாது, நெருங்க வேண்டியது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் சரி, இன்னும் நெருங்கவில்லை, என்ன என்று தெரியவில்லை, இனம் புரியாத கவலையும் பயமும். என் இறைவனே மன்னிப்பாயாக என்று இறை உணர்வுகளின் இறைவனாகிய அல்லாஹ்விடம் நீங்கள் தஞ்சமடையுங்கள். புண்ணியஸ்தலமாக இதை ஆக்கிக் கொள்ளுங்கள். இதற்கு நிகராக நீங்களாக வர்ணித்துக் கொண்டிருக்கிற புண்ணியஸ்தலங்கள் இருக்கின்றதே, மக்கா என்றும் வேளாங்கண்ணி என்றும் திருப்பதி என்றும் மனிதர்கள் கற்பனை செய்த இந்த இடங்களில் புண்ணியம் இல்லை, இன்று புண்ணியம் இருக்கின்றது. உள்ளத்தின் தூய்மையின் பக்கமும் உள்ளத்தின் பயபக்தியின் பக்கமும் திரும்புங்கள். அங்கு உங்களுக்காக உங்களுடைய இறைவன் தன்னுடைய வாக்குகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கையேந்தி நிற்கின்றான். வாங்குகிறீர்களா இல்லையா என்று புறக்கணித்தவர்களாக அலட்சியப்படுத்தவர்களாக ஊர் உலகத்தின் போக்குகளை நம்பி பெரும்பான்மையான மக்கள் இங்குதானே செல்கின்றார்கள். பெரும்பான்மையான மக்கள் வசதிகளுக்கு செல்கின்றார்கள். பெரும்பான்மையான மக்கள் கோயில்களுக்கு செல்கின்றார்கள். பெரும்பான்மையான மக்கள் சர்ச்சைகளுக்கு செல்கின்றார்கள். பூசாரிகளை பின்பற்றுகின்றீர்களை தவிர இறைவனை பின்பற்றவில்லை. இந்த மூன்று கூட்டங்களுமே இறை உணர்வுகளின் இறைவனாகிய உங்களுடைய அல்லாஹ் மசூதிகளில் பிழையக்கூடிய அல்லாஹ் இல்லை, அங்கு அல்லாஹ் கிடையாது. உணர்வுகளின் இறைவன், அவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவனிடம் நீங்கள் தஞ்சமடையுங்கள். உங்களுடைய மனநிலையை பாருங்கள். உங்களுக்கு சுகமான உணர்வுகள் திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது உடலிலும் கேடுகள் நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வெளிப்புற பூமியில் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு எதிரான நிகழ்வுகள் உருவாகி கொண்டிருக்கின்றனவே, அந்த இடமும் அந்த பாதிப்பும் அந்த சூழ்நிலையும் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனக்காக விதிக்கப்பட்ட அந்த இடம் அங்கு இருக்கின்றது. ஒரு நாளின் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு நாளின் ஒரு பொழுதில் நான் திருந்தவில்லை என்றால் எனக்காக நிகழ வேண்டிய அந்த சம்பவம் நிகழ்த்தப்படுவதற்காக எனக்கு கேடாக நிகழக்கூடிய அந்த சூழ்நிலையின் பக்கம் நான் சென்று அந்த இடத்தில் அந்த விபத்தை சந்திக்க வேண்டும். விதிக்கப்பட்ட விதி ஒரு கணம் முன்பாக கூட உங்களால் அறிய முடியாது நடக்கப் போகிறது என்று. ஆனால் நடக்கும், நீங்கள் எவ்வளவு விரும்பினாலும் நடக்கும். நீங்கள் தப்பிப்பவர்கள் இல்லை என்று நான் பயப்படுகின்றேன். அந்த சூழ்நிலை வேண்டாம் இறைவனே என்று. எனக்கு எப்போ என் கை கால் விடுன்னு தெரியாது. இப்போ அறிவிக்கப்பட்டுவிட்டது, இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள், பயபக்தியோடுங்கள். எவ்வளோ பேர் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா என் கை கால் விழுந்துடாமல் இருக்கணும்னு நம்புகிறாங்க. அதன் காரணமாகத்தான் கை கால் விழுறது கிடையாது, பயபக்தியோடு நம்புகிறாங்க. விழுந்துட வேண்டாமே, நாலு பேருக்கு நான் சுமையாக ஆகிவிட வேண்டாமேன்னு நம்புகிறாங்க, விரும்புகிறாங்க. இது இறைவனுடைய எச்சரிக்கை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்த பட்டமெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டது, பூசாரிகள் உங்களுக்கு கொடுத்த பட்டங்கள். நீங்கள் இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்துவ மனிதன் என்று நான் பூசாரிகளை சார்ந்தவர்களாக வாழ்வர்கள் என்றால் நான் இந்து மனிதன் என்று கூறிக்கொள்ளுங்கள், முஸ்லீம்கள் என்று கூறிக்கொள்ளுங்கள், இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளுங்கள். ஆனால் இறைவன் படைத்தது மனிதனைத்தான். அவன் இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்தவன் படைக்கவில்லை. நீங்கள் மனிதர்களாக இருக்கும்போது மட்டும்தான் இறைவனுடைய உதவி இருக்கிறதே தவிர, இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று நீங்களாக உங்களுக்கு பட்டம் சுட்டி கொண்டு நான் வேறுபட்டவன், நான் வேற்று மதத்தைச் சார்ந்தவன் இவ்விதமாக இருக்கும் பொழுது அல்லாஹும் இல்லை, ஜீசஸும் இல்லை, பெருமாளும் கிடையாது. உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள், பூசாரிகளை வெற்றி விலகுங்கள், இறைவனை நேரடியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் உணர்வுகளை கழித்துக் கொண்டிருப்பவனும் அந்த நம்பிக்கைக்கு தான் ஏற்றுக்கொண்டு நன்றி உணர்வை கொண்டு, தன்னுடைய நன்றி உணர்வை கொண்டு உங்களுக்கு சுகத்தையும் கவலையையும் நீக்கி, பயத்தையும் நீக்கி, அமைதியை கொடுத்து கொண்டிருக்கூடிய அந்த இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு இறுதி வரையும். வீட்டில் பூஜைகளும் வச்சிருப்போம், நமாஸ் படிக்கிறவரும் வச்சிருப்போம், ஜபம் பண்ணுறவரும் வச்சிருப்போம். இரவு நேரங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வழி அசையக்கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் பூஜைகளும் புறப்பட எட்டி பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பளிப்பான்? உங்களுடைய இருதயத்தில் அந்த இறைவனை வைக்கவில்லை என்றால் என்று இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். எந்த உதவி மற்றவர்களாக ஒரு விரல் அசைக்க முடியாது, அந்த வழி ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது எங்கு வழி? இறுதியாக எங்கு? எங்கே உங்களுடைய இறைவனும் இருக்கின்றான். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இறைவனை நம்ப முடியாது. பதற்றத்திலும் பரிதவிப்பிலும் உயிர் பிரியுமே, அந்த நாளில் நாம் இறைவனை சந்திக்கிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடாது என்பதை இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள், பயப்படுங்கள். விருப்பத்தோடு பயமும் இருக்க வேண்டும், பயத்தோடு விருப்பமும் இருக்க வேண்டும். என்னுடைய தீமைகளும் எனக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் நமக்குரிய நன்மையும் தீமையும் அறிவிக்கப்பட்டுவிட்டது, நமக்குரிய கவலைக்குரிய சூழ்நிலையும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. அந்த கவலையிலும் மனமாகின்றது, நம்பிக்கையிலும் ஆகின்றது. இரண்டு விதமாக நான் நம்பவும் செய்கின்றேன், நம்பாமலும் இருக்கின்றேன், இறைவனையும் நம்புகின்றேன், அதற்கு இணையாக என்னுடைய அறிவையும் நம்புகின்றேன், மக்களுடைய துணையையும் நம்புகின்றேன். இறைவனுக்கு இணை வைக்கும் பொழுது இறைவன் அங்கு இல்லை. மனிதர்களுடைய துணையை நாடும்போது நீங்கள் மனிதர்களை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய அனுமானங்களில் கொண்டிருப்பது மிகப்பெரும் கேடு என்பதை எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களை அந்த வேதனை வந்து அடையுமே, அந்த நாளில் நீங்கள் இறைவனை சந்திப்பீர்கள். அந்த நாளுக்கு முன்பாக இன்று நாம் திருந்த வேண்டியிருக்கின்றோம். நான் சம்பாதித்த வினைகளின் காரணமாக என் கைகளைக் கொண்டும் என் வாய்களைக் கொண்டும் நான் எனக்கு நிகழக்கூடிய ஒரு விபத்தை தவிர்த்துக் கொள்வேன். டிரைவர்கிட்ட சொன்னீங்க மெதுவாப்போம் மெதுவாப்போன்னு சொல்றது, அவன் கேட்கவே கிடையாது, போய்கிட்டே இருக்கலாம். இங்கே பயம் இருக்கிறது, நிறுத்தவும் முடியாது, இறங்க முடியாது, போயாகணும். அங்கே அந்த விபத்தை சந்தித்து ஆக வேண்டும். நாம் தடுப்பவர்கள் இல்லை. இந்த நேரத்தில் பிரார்த்தனை முக்கியம், இன்னும் நிகழவில்லை, பயபக்தியோடு இருங்கள். இந்த நேரத்தில் கூத்தம் கம்மாளமும் வேடிக்கை பேச்சும் புறம் பேசுவதும் அரட்டை அடித்துக் கொண்டு கார்களிலும் பஸ்களிலும் பயணிப்பதும் இது எதுவுமே கூடாது. எவ்வளோ பேர் இன்று புண்ணியஸ்தலங்களுக்கு செல்கின்றோம் என்று திருப்பதிக்கு போகும் பொழுதும், வேளாங்கண்ணிக்கு போகும் பொழுதும், மக்காவுக்கு போகும் பொழுதும், அந்த பிரயாணத்தின் போதும் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பூண்டோடு அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக, அது காரில் பண்ணாலும் சரி, பஸ்ஸில் பண்ணாலும் சரி, ஃப்ளைட்டில் பண்ணாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். புண்ணியஸ்தலங்களுக்கு தானே சென்றார்கள், ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கல? அப்படி என்றால் இதில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்று இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்பொழுது இந்த கோயில்களும் மசூதிகளும் சர்ச்சைகளும் அங்கு சென்று விட்டால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று பூசாரிகள் கற்றுக் கொடுத்தார்களே, உள்ளத்தை விட்டும் வெளியேறி கட்டிடங்களுக்கு வாருங்கள் என்று. அதில் என்ன இருக்கின்றது? நீங்கள் கட்டிய கட்டிடங்கள் தானே, வெறும் கல்லும் மண்ணும் செங்கலும் சுண்ணாம்பும், வேற என்ன இருக்கிறது? அதில் உயிரோட்டம் இருக்கிறதா? உயிரோட்டம் எங்கே இருக்கின்றது? உங்களுக்கான பாதிப்பு, உங்களுக்கான எச்சரிக்கை இங்கு அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, உங்களுக்கான நம்பிக்கை எங்கே இருக்கின்றது? எப்படி நாம் திசை மாற்றப்பட்டோம்? இறை நம்பிக்கையே முக்கியம், சாதாரண நம்பிக்கையே உங்களுக்கு வேணுங்கிறது இறை நம்பிக்கையே முக்கியம். அந்த நம்பிக்கை உள்ளத்தின் உள்ளம் சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது இல்லை. இறை நம்புவது நம்பிக்கை என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது என்பதை அறிவிப்பதற்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? வீணுக்காக நான் இங்கு சந்திக்கவில்லை, இங்கு உட்கார்ந்திருக்கவில்லை, சத்தியத்திற்காக வேண்டி. அந்த சத்தியம் இறைவன் ஒருவன் எனக்கு வேண்டும் என்ற அந்த உள்ளம் தேவை கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைக்கு அஞ்சுங்கள், சத்தியம்தான் நிகழிருக்கின்றது. எந்த ரூபத்தில், எந்த வடிவத்தில், எந்த நிகழ்வாக அந்த கவலை உங்களிடம் சம்பதிக்கும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்கள் மீது நிகழும் என்பதை அறிய மாட்டீர்கள். ஆனால் இந்த கவலைக்குரிய கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை சமீபமாக வந்துவிட்டது. அது உருவாவதற்கு முன்பாக நீங்கள் என்னுடைய உதவி தேடுங்கள், மன்னித்து இறைவனே என்று. அந்த கவலை நீங்கி மனம் சமாதானமடைய அந்த நிகழ்வு நீக்கப்பட்டுவிட்டது. இவ்வளவு நம்புங்கள். கவலையின் போது கடவுளை என்று கூப்பிடுகின்றீர்களே, ஏன் கூப்பிடுகின்றீர்கள், என்ன வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். என் பாவத்தை மன்னிப்பாயாக. அந்த பாவம் என்பது நான் என் பொருளையும் என்னையும் என்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய மக்களையும் எனக்கு உதவியும் பாதுகாப்பும் என்று எண்ணினேன். இந்த பாவத்திற்கு இணையாக எந்த பாவமும் கிடையாது. உன்னை மட்டும் கைவிட்டு விட்டேன். உன்னை நம்புவதற்கு எனக்கு திராணியம் இல்லை. உன்னுடைய உதவி வேண்டும் என்று அந்த சூழ்நிலை வரும்போதும் போதும் என்னுடைய பூசலிகளைத்தான் நம்பினேன் தேவையில்லை. அப்போதும் உன்னை நம்பவில்லை. இமாம்களையும் குருக்களையும் பாதிரிமார்களையும் நம்பி நினைத்தவர்கள் அப்பொழுது முன்னே நம்பவில்லை. என் பெயரில் அர்ச்சனை செய்தார்கள், அவர்களை அர்ச்சனை செய்தார்கள், எதுவும் கைகூடவில்லை. எனக்காக துவா செய்தார்கள், கைகூடவில்லை. எனக்காக அவர்கள் ஜெபித்தார்கள், கைகூடவில்லை. எல்லாம் போய்விட்டது. அப்படி என்றால் முதலில் அறிவித்த அந்த இறைவன் இப்பொழுதும் சரி இயலாதவனாக ஆகிவிட்டான். நீங்கள் இறைவனை இயலாதவன் என்று எண்ணிக்கொண்டுதான் இன்று வரையிலும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். தவிர இறைவன் நம்மை பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒரு காலம் செல்ல முடியாது. ஏதோ போய் கும்பிட்டு வந்தால் தொழுதுட்டு வந்தால் ஜெபிச்சுட்டு வந்தால் அவ்வளோதான், சரியாக போகுமா தெரியல, டாக்டர் தான் சொல்லணும். அவருக்கு எதுவுமே தெரியாது, ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டது தான், அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எச்சரிக்கையாக இருங்கள், உறுதியாக இருங்கள். இப்பொழுது இறைவனுடைய வாக்கு மீண்டும் நினைவு வேண்டியதாக இருக்கின்றோம். 57வது அத்தியாயம் 22வது வசனம். பூமியிலோ உங்களிலோ சம்பவிக்கும் எந்த சம்பவமும் அது நிகழ்த்தப்படுவதற்கு முன்பாக ஒரு குறித்த காலத்தவணை உங்களுக்காக உண்டு. நீங்கள் அதனை நம்பிக்கை கொள்ளுங்கள், நிச்சயமாக இது நிகழ்ந்து தீரும். இன்னொன்றும் கூறவே இருக்கின்றது, இது நிகழ வேண்டாம். இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், பயபக்தியோடு நம்பிக்கை கொள்ளுங்கள். நிகழ வேண்டாம் என்பதன் மீது நம்பிக்கையும், நன்மையாக மாறும் என்பதன் மீது நம்பிக்கையும், நிகழக்கூடாது என்ற பயத்திலும் அந்த நிகழ்வு நீக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையிலும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எச்சரிக்கை மீதும் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இறைவனுடைய நற்செய்தியின் மீதும் இருக்க வேண்டும். இந்த இரண்டிலும் பயமும் இருக்க வேண்டும். நிகழ்ந்துவிடக்கூடாது என்ற பயம் கேடுகள், நிகழாமல் நான் பாதுகாக்கப்பட்டிருப்பதிலிருந்து நான் தவறிவிடக்கூடாது என்ற அந்த பயமும் வேண்டும். இந்த இரண்டையும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்று நிலைப்படுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் எதனை அவனிடம் முயற்சிக்கின்றீர்களோ அவனுக்கு அது லேசானது. உங்களுக்கோ ஒரு காலம் அது உங்களால் சாத்தியம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதனை பற்றி அலட்சிய போக்காக இருப்பது இனியும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலைக்கு வந்துடுமோ என்று இப்பொழுதும் அஞ்சுங்கள். எப்பொழுது அந்த நிகழ்வை பார்த்துவிட்டீர்களோ அதன் பின்னர் நீங்கள் நம்பிக்கை கொள்வது உங்களுக்கு நிச்சயமாக பொருத்தமில்லாதது. பெரும்பாலும் நாம் அந்த துன்பத்தில் ஆகிய பிறகுதான் கடவுளே என்று கதறுகின்றோம், ஒரு காலம் கிடையாது என்று இறைவன் அறிவிக்கின்றான். அதற்கு முன்பாக பல காலங்கள் சென்று விட்டன, உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன, எச்சரிக்கை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. நீங்கள் முயற்சி செய்தீர்கள், ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு கைகூடவில்லை. ஒவ்வொரு நிலையிலும் நான் அறிவித்துக் கொண்டிருந்தேன், நான் இருக்கின்றேன் என்று நீங்கள் செய்தி சாய்க்கவில்லை. மாறாக எனக்கு பதிலாக பூசாரிகளையும் குருக்களையும் இமாம்களையும் நினைவித்தீர்கள், மேலும் உங்களை நீங்கள் நினைவித்துக் கொண்டீர்கள், நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று. இறைவனை அலட்சியம் செய்ததன் காரணமாக இன்று இறைவன் உங்களை அலட்சியம் செய்கின்றான். அத்தியாயம் 4:18 வசனம். நீங்கள் உங்களுடைய தீமையான போக்குகளையே இருந்து கொண்டிருக்கிறீர்கள், இறைவனை நிராகரித்தவாறு, அலட்சியப்படுத்தியவாறு, புறக்கணித்தவாறு. காலங்கள் சென்றுவிட்டன, நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது. இப்பொழுது நீங்கள் உங்கள் முன்பாக அந்த விபத்தை பார்க்கின்றீர்கள், மரணத்தை நீங்கள் எதிர்நோக்குகின்றீர்கள். இந்த நேரத்தில் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறுவது ஒரு காலம் பலனளிக்காது. ஆனால் இந்த உண்மை தெரியாத நிலையில் இறைவனையும் நம்பியாகிவிட்டது, அவனும் கைவிட்டு விட்டான் என்று பழிச்சொல்லை அவன் மீது வீசுவீர்கள். இன்னும் நமக்கு வரக்கூடிய அந்த எதிர்காலம் நாம் மீண்டும் உருவாக்கப்படக்கூடிய தீர்ப்புக்காக நரகம் சொர்க்கம் மோட்சம் சொர்க்கம் நரகம் என்ற அந்த இரண்டு கிளைகள் தீர்மானிக்கக்கூடிய அந்த தீர்ப்பானாலையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் மன்னிக்க வேண்டும். பிறகு என்னுடைய இந்த இறப்பு நன்மையான இறப்பா அல்லது கெட்ட இறப்பா என்று கூடியிருப்பவர்கள் தீர்மானித்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கும் பூசாரி வந்துவிடுவார், நான் அவரை மோட்சத்துக்கு அனுப்புகின்றேன் என்று. இந்த உலகத்தில் கையாளாகாத பூசாரிகள் மறு உலகத்தில் உங்களுக்கான மோட்சத்தை கொடுப்பேன், அதற்கான காரியங்களை நான் செய்வேன் என்று கூறும்போது அதனையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உள்ளம் பதில் சொல்லும். அந்த உள்ளத்தில் உங்களுடைய கண்கள் காதுகள் மூக்கு வாய் தோல் கைகளும் கால்களும் அவ்வளவும் சாட்சி கூறும். இறைவனை நிராகரித்துவிட்டு எந்தெந்த இணை வைப்புகளை இறைவனுக்கு பதிலாக இவர்கள் காப்பாற்றவர்கள் நினைத்துகளோ அவ்வளவுக்கும் அது சாட்சி கூறும். அந்த நாளில் நமக்கு கேடுதான். இப்பொழுதும் நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மனிதன் என்ற அந்த ஒரு உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணர்வுகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அங்கு கவலையும் பயமும் இருக்கின்றது. நாளை வாழ்க்கை பற்றி இன்னும் அது வேண்டாம் என்ற நற்செய்தியும் இருக்கின்றது. என்ன குறை? இறைவனிடம் நான் பிரார்த்திப்பதற்கு எதுவுமே கிடையாது. அவன் கொடுத்த அந்த வாக்குகளை ஏற்றுக்கொள்வது அவ்வளவுதான். பிறகு நம்பிக்கையை கொடு இறைவனை என்று கேளுங்கள். நான் நம்புகின்றேன் என்று கூற வேண்டாம், அந்த நம்பிக்கை ஒரு உணர்வு. நீங்கள் பொருள்களை கொண்டு வாழ்பவர்கள், உணர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், புகட்டப்பட வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நம்பிக்கையை கொடு இறைவனை என்று கேளுங்கள். துன்பங்கள் நிகழ வேண்டாம், சுகங்கள் பெருக வேண்டும், இரண்டும் நம்பிக்கையை கொடு. இன்னும் நீ உள்ளச்சத்தையும் கற்பிப்பாயாக. துன்பங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதன் மீதும், நன்மைகள் தவறிவிடக்கூடாது என்பதன் மீதும், இரண்டுக்கும் சேர்த்து நீங்கள் உள்ளட்சம் கொள்ளுங்கள். உன்னுடைய ஆசீர்வாதமாக என்னை இருதயத்திற்கக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தியையும் நான் பேணி பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி உன்னிடம் திரும்புகின்றேன். நீயை பாதுகாப்பதிலும் சிறந்தவன், உதவி செய்வதிலும் சிறந்தவன். என்னை படைத்த நீ, உனக்கு நிகரான அதிகாரம் எவரிடமும் கிடையாது. இணை வைப்பிலிருந்து விலகிக் கொள்கின்றேன். என்னை உனக்கு நிகராக நான் இணை வைத்துக் கொள்வதிலிருந்தும் இன்னும் மனிதர்களை நாடி என்னுடைய பொருள்களின் அடிப்படையை கொண்டு இதுவரையில் மிதந்து கொண்டிருந்த ஒரு போதையின் அடிப்படையிலான வாழ்க்கையிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். என் குடும்பத்தையும் என் சந்ததிகளையும் நீ இந்த வழியில் சேர்ப்பிப்பாயாக. இந்த பிரார்த்தனையை கொண்டு இன்று நீங்கள் விடைபெறுங்கள்.